بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكمه التنزيل أو فرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين صدق الله العلي العظيم وعن عائشة رضي الله عنها أن قريشا كانت تصوم عاشورا في الجاهلية ثم أمر رسول الله صلى الله عليه وسلم بصيامه أخرجه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றுகின்றேன் புகழுகின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாதி ஆரம் எமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அணுவணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தாபிஈங்கள் நம்மவர்கள், இனி இறுதி நாள் வரை வரவிருக்கக்கூடிய முழு மனித சமுதாயத்தின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இடத்திலும் பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியனுக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்ல உபதேசம் செய்கின்றேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன். வல்லவன் அல்லாஹ் அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மிகவும் அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். இதைவிடவும் ஒரு சிறந்த அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கையிலே நாம் நிம்மதியாக சந்தோஷமாக சுவர்க்கத்திலே வாழ்வதற்காக வேண்டி தயாரிப்பு செய்ய கொடுத்திருக்கிறான் இந்த அருமையான வாழ்க்கையை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் உங்களை வாழச் செய்வதும் மரணிக்க செய்வதும் என்ற இந்த சோதனை, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்கள் என்று சோதனை செய்வதற்காக வேண்டித்தான். வெறுமினமே மனிதர்களை இந்த உலகத்துடைய காரியங்களை மட்டும் செய்வதற்காக வேண்டி நான் அனுப்பவில்லை. நான் இந்த மனிதர்களை படைத்த நோக்கமே வமா கலத்துல் ஜின் வல் இன்ஸ் இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி தான் படைத்திருக்கிறேன். வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தனிமையை போக்குவதற்காக வேண்டியோ அல்லது அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டியோ வேறு எந்த நோக்கத்துக்காக வேண்டியும் படைக்கவில்லை. படைத்த நோக்கமே இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், படைத்தவனை வணங்க வேண்டும் என்றுதான் படைத்திருக்கிறான். அப்படியென்றால் மனிதனையும் ஜின்னையும் தான் வணங்குவதற்கு படைத்திருக்கின்றான் என்றால், மற்ற ஜீவராசிகள், மரம், செடி, கொடி, வானம், பூமி, சூரியன் சந்திரன் நெப்டியூன் இவைகளை எதற்காக வேண்டி படைத்திருக்கின்றான் அதையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வானம் பூமியில் உள்ள அத்தனையுமே அல்லாவை வணங்கிக் கொண்டு துதித்துக் கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகையினால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இறை இல்லத்திலே யாத்திரிக்கக்கூடிய நீயத்துடன் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், கொஞ்ச நபர்கள் தான் நன்றியுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதான் சொல்லப்பட்டால் பள்ளியின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. நம்மில் ஒரு சிலர் தான் பள்ளிக்குள்ளே வாங்கு சொன்ன உடனே வந்திருக்கிறோம். அப்படி என்றால் இந்த ஒரு சிலர் தான் நன்றியுடையவர்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இஸ்லாமிய சகோதரிகளே, ரமலானுடைய முழு மாதத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த ரமலானிலும் கூட சேட்டை செய்ய ஆரம்பித்தோம். ஷைத்தான் நம்மிடத்திலே 11 மாதமும் இருந்து கொண்டே இருக்கின்றான். அந்த மாதத்திலே நம்மளை விட்டு அல்லாஹ் விலக்கி வைக்கின்றான். இருந்தாலும் அந்த ஷைத்தானுடைய செயற்பாடுகள் நம்மிடத்திலே இருந்தது. முழுமையாக முறையிலே அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை. ஹஜ்ஜுடைய மாதம் வந்தது, அல்லாஹ் கொடுத்தான் சந்தர்ப்பத்தை. முதலாவது 10 மிகவும் சிறப்பானதாக ஆக்கி தந்தான். அந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக இருந்த அல்லாஹ் மிகப்பெரும் ஒரு உன்னதமான இரவுகள் என்பதை குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்லுகின்றானே, அந்த இரவுகளையும் தாண்டி விட்டோம். துல்ஹஜ் மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அன்னையார் அவர்கள் இம்மூவரும் செய்த தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், பிரியம் வைத்தான் என்பதற்காக வேண்டி கியாமத் வரைக்கும், இனி இந்த உலகம் அழியும் வரைக்கும் அவர்கள் செய்த தியாகத்தை அல்லாஹ் உலகத்திலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி ஹாஜரா அன்னையார் அவர்கள் தள்ளாத வயது மூதாட்டி, தத்தளிக்கும் குழந்தை, தள்ளாத வயது மூதாட்டி, தத்தளிக்கும் குழந்தை, என்ன செய்வதென்று தெரியாது. இன்றைய நேற்றைய மக்கா அல்ல, 1400 வருடத்துக்கு முன்புள்ள மக்கா அல்ல, அதற்கும் மேலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் உள்ள மக்கா. அங்கே மனிதர்கள் இல்லை என்பதல்ல, குருவிகள் இல்லை என்பதல்ல, பறவைகளுடைய சஞ்சாரம் கூட இல்லாத இடம். கொஞ்சம் நெருங்கி வாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், சஃபோல நிரப்பிக்கணும். பின்னாடி வாராக்கள் பின்னாடி இருக்கட்டும், கொஞ்சம் நெருங்கி வாங்க. எல்லாரும் கொஞ்சம் நெருங்கிறீங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். குடரியை தாண்டி வாரது நபியா அவங்க விரும்பலை. சஃபுகளில் பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்க. எப்பயுமே நாம நன்மையான காரியங்களுக்கு நாம கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கத்தான் வரும். ஒரு சிலர் வரமாட்டாங்க, வயோதிகம் அல்லது நோய் அவர்கள் இருக்க மற்றவங்க வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஒவ்வொரு அசைவுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்திலே பொட்டல் காடு, பூண்டுகள் இல்லை, குருவிகள் இல்லை, மனிதர்கள் இல்லை. ஆனால் ஹாஜரா அன்னையார் அவர்களும் தள்ளாத வயதும் தத்தளிக்கும் குழந்தையும், எல்லா வசதிகளும் இருக்கின்றது. ஊரில் உள்ள எல்லோரும் இருக்கின்றார்கள், அண்டை அயலவர்கள் இருக்கின்றார்கள். தனிமையிலே இருக்க முடியவில்லை. வீட்டிலே தண்ணீர் வசதி இருக்கின்றது, ஃப்ரிட்ஜிலே பல வகைகள் உணவு வகைகள் இருக்கின்றது. ஆனால் தனிமையிலே இருக்க முடியவில்லை. பொட்டல் காட்டிலே மக்கமா நகரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜரா மூதாட்டி, அந்த தாயும் தன்னுடைய குழந்தை, பச்சளம் குழந்தை,
தண்ணீருக்காக வண்டி ஓடினார்கள். எங்கே தண்ணீர் கிடைக்காதா, அங்கே கிடைக்காதா என்று ஓடிய ஓட்டம் இன்று வசதி படைத்த உடம்பிலே தெம்புள்ள ஹாஜிகள். வசதி இருந்தால், உடம்பிலே தெம்பிருந்தால் பக்கத்து கடைக்கு கூட வாகனத்திலே செல்லக்கூடியவர், வாருங்கள் சபா மர்வாவிலே ஓடி காட்டுங்கள். அங்கே ஹாஜரா அன்னையார் அவர்கள் ஓடியதை எனக்கு விருப்பம் ஏற்பட்டு விட்டது. அவர்களுடைய ஓட்டம் அந்த ஓடியது தண்ணீருக்காக வண்டி ஓடினார்கள், தேவையை தீர்க்க ஓடினார்கள். இன்றைய ஹாஜிகள் ஏன் ஓடுகிறீர்கள்? பல லட்சாதிபதிகளாக இருக்கக்கூடிய ஹாஜிகளே ஏன் ஓடுகின்றீர்கள்? சபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே அல்லாஹ் ஓட வைத்திருக்கின்றானே. ஹாஜரானியார் அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏன் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து கொடுக்கின்றீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இன்று ஆடு மாடுகளை அறுத்து கொடுக்கின்றார்கள். இது துல்ஹஜ் மாதத்துடைய மொத்த மாதத்துடைய தியாகத்தையே காட்டுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை எடுத்து காட்டுகின்றது. துல்ஹஜ் மாதம் என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், மகனுடைய தியாகம், மனைவியுடைய தியாகம் இதை காட்டுகின்றது. இனி வாருங்கள், நாளை நம்முடைய முஹர்ரம் முதலாவது மாதம். இது யாருடைய காலத்தில் இந்த முதலாவது மாதம் ஆரம்பிக்கப்பட்டது? நபி அவர்கள் முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹர் என்று சொல்லித் தந்தார்களா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு பின்பு ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பின்பு ஹதரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் பரவலாக பறந்து விரிந்து எல்லா நாடுகளுக்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. மிக வேகமாக காட்டு தீ போன்று இஸ்லாம் பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே மஷூரா செய்கின்றார்கள், நமக்கு ஒரு கலண்டர் நாட்காட்டி தேவை என்று. உடனே அங்கே மஷூரா பலரும் பல மஷூராக்களை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே பாரசீகர்களை போன்று இன்னும் சிலர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தை முதலாவது மாதமாக எடுத்தோம், இன்னும் சிலர் குர்ஆன் இறங்கிய அந்த நாளை அந்த மாதத்தை எடுப்போம் என்று பல மஷூராக்கள் சொன்னபோது ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட இன்னும் சில சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி முற்றும் திறந்து சென்றோமே, இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி பிறந்த பொன்னாட்டை உச்சத்தை சுற்றத்தை எல்லாவற்றையும் திறந்து நாட்டை விட்டு ஊரை விட்டு வெளியேறி வேறொரு ஊருக்கு சென்றோம் அல்லவா, அந்த நாள் ஹிஜ்ரத் என்னும் நாளை நாம் நம்முடைய முதலாவது மாதமாக ஆக்கிக் கொள்வோம் என்று சொல்லுகின்றார்கள். மஷூரா ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அந்த ஹிஜ்ரத் செய்த மாதம் மஹர்ரம் மாதம் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே அந்த மஹர்ரமுடைய மாதம் தான் முதலாவது மாதமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம் இந்த மாதம், இஸ்லாத்துடைய முதலாவது மாதம் மஹர்ரம், இஸ்லாத்துடைய முதல் மாதம் ஹிஜ்ரத்திலே மிகப்பெரும் தியாகம், அதை பற்றித்தான் பேசப் போகின்றோம். கடைசி மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தவர்களும் செய்த தியாகம். எனவே ஆரம்பம் கடைசி இந்த இரண்டு மாதங்களும் தியாகத்தை உணர்த்துவதனால் ஒரு மூமின் ஒரு முஸ்லிமான உடைய வாழ்க்கை தியாகத்துக்கு மத்தியிலே தான் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, முஸ்லிமுடைய வாழ்க்கை தியாகமாகத்தான் இருக்க வேண்டும். எத்தனையோ தியாகங்களை உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறோம், பெண்ணுக்காக, பொண்ணுக்காக, சொத்து செல்வங்களுக்காக, ஒரு ஒரு வீடு வாசலை அமைப்பதற்காக வேண்டி, ஒரு வாகனத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, சாதாரண அற்பமான சொற்பமான துனியாவிலே அழிந்து செல்லக்கூடிய விடயங்களுக்காக வேண்டி எவ்வளவோ தியாகங்களை செய்கின்றோம். ஆனால் மறுமைக்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? உலகமே காது திறந்து கருத்து கேட்டுக் கொள்ளட்டும். நீதி நியாயம் வேண்டுமா? சாந்தி சமாதானம் வேண்டுமா? நிம்மதி வேண்டுமா? உலகவே அது வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள், ஐநா சபையாக இருந்தாலும் பரவாயில்லை, முழுமையான நிம்மதி சந்தோஷம் இஸ்லாத்திலேதான் இருக்கின்றது. இன்று முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலதான் இஸ்லாம் காட்டு தீ போன்று சில இடங்களிலே பரவலாக பரவிக்கொண்டு வருகின்றது. ஆனால் முஸ்லிம்களை பார்த்து நாங்கள் வரவில்லை என்று அழகான முறையிலே திட்ட தெளிவாக பகிரங்கமாக இன்று பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சமீபத்திலே ஒரு பத்திரிகையாளரிடத்திலே, யகூதி பத்திரிகையாளரிடத்திலே, கடைசி காலத்திலே கல்லும் மலைகளும் மரங்களும் எனக்கு பின்னாடி யகூதி இருக்கின்றான், வெட்டி விடுங்கள், அவனை கொலை செய்யுங்கள் என்று அந்த மரமும் மலையும் பேசும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது, என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டவுடனே அவர்கள் சொல்லுகின்றார்கள், எப்போது ஜும்மாவுக்கு வரக்கூடிய சனம், ஒவ்வொரு நாளுடைய ஃபஜ்ருடைய சுபகு தொழுகைக்கு முஸ்லிம்கள் ஒன்று சேர்வார்களோ அன்றுதான் இது நடக்கும், எனவே இப்போது அது நடக்காது என்று பத்திரிகையாளர்களிடத்திலே பதில் சொல்லியிருக்கின்றார் ஒரு யகூதி. நம்முடைய தியாகம் இதுதான், நம்முடைய தியாகம் தொழுகைக்கு நம்முடைய கடையை, நம்முடைய தொழில் வாய்ப்புகளை, நம்முடைய வீட்டை, மனைவியை, மக்களை, நம்முடைய வேலைகளை விட்டுவிட்டு ஐங்கால தொழுகைக்கு வர முடியாத ஈமான் என்ன தியாகம் செய்ய போகின்றோம்? ஆண்களும் தான், பெண்களும் தான். பெண்கள் வீட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலை என்று பெண்கள் ஏதோ சாட்டு போக்கு சொல்லிக் கொள்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றுதானே எல்லாம் பட்டனை தட்டினால் எல்லா வேலையும் முடிந்துவிடும். சமையல், சோறு சமைப்பதற்கு அரிசியை கழுவி அதிலே போட்டு பட்டனை தட்டினால் சோறாக ஆகிவிடுகின்றது. கரையும் அப்படித்தான். மீதமான நேரத்தை அல்லாஹ்வை வணங்குவதிலும் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்க்கையை அமைப்பதிலே நான் கழிக்க வேண்டும். மாற்றமாக ஒரு பட்டனை தட்டக்கூட நேரம் இல்லை, வேறு பொழுதுபோக்கிலே நேரம் சென்று கொண்டிருக்கிறது. கணவன் வந்ததும் தெரியாது, கள்ளன் வந்ததும் தெரியாது, களவெடுத்ததும் தெரியாது. சுபஹானல்லாஹ், என்ன நிலை! தொடர் நாடகங்களும் படங்களும் டிராமாக்களும் கூத்துக்களும் கும்மாளங்களும் தொழுகைக்கு ஓர்மை இல்லை. ஆனால் இவைகளுக்கு ஓர்மையாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களும் அதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்க வந்த மனிதன், தியாகத்தோடு வாழ வந்த மனிதன் இன்று என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தியாகத்தை பார்த்தீர்களா? குர்ஆன் சொல்லுகின்றது, وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيَثْبُتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. நபியே, காபிர்கள் உம்மை சிறைப்படுத்தவோ அல்லது உம்மை அவர்கள் கொலை செய்யவோ அல்லது உம்மை அவர்கள் ஊரை விட்டு வெளியேற்றி விடவோ உமக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த நேரத்தை நீங்கள் நினைத்து பார்ப்பீராக. இதெல்லாம் செய்யறதுக்கு எத்தனைத்தார்கள். ஆனால் அவர்களை, அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் மிகவும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் மிக்க மேலானவன் என்பதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டை சுற்றி அம்போடும் வேலோடும் ஆயுதங்களோடும் அங்கே சுற்றி நிற்கின்றார்கள். உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்ய அம்போடும் வேலோடும் ஆயுதங்களோடும் நிற்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே இந்த நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உள்ளத்திலே இந்த மக்கத்து காபிர்களால் அமீன சாதிக் என்ற பெயரை வைத்து எத்தனையோ அமானிதங்களை தந்திருக்கின்றார்கள் அல்லவா, இந்த அமானிதங்களை நான் ஒப்படைக்க வேண்டுமே இவர்களுடைய கரங்களிலே. அவர்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது? இதை பார்த்துத்தான் இன்று இஸ்லாத்துக்குள்ளே நுழைகின்றார்கள். இவர்கள் அம்போடும் வேலோடும் ஆயுதங்களோடும் நபி அவர்களை தாக்க, நபி அவர்களை தூக்க, நபி அவர்களை கொலை செய்ய இவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த நபி அவர்களுடைய உள்ளத்திலே இந்த காபிர்கள், இந்த அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களுடைய சொத்துக்கள் சுகங்கள் என்னிடத்திலே இருக்கின்றது, இதை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளத்திலே இருக்கின்றது. ஹலரத் அலி அலி அல்லாஹு தாலா அவர்களை அழைத்து, அலியே வீர புலியே மருமகனே, இதோ இந்த சொத்துக்களை எல்லாம் இன்னார் இன்னாரிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீங்கள் என்னை வந்து சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புடி மண்ணை கையில் எடுத்து, அகர் ரப்பி அதஹல்னி முதுகல சதீகன் என்று அதை ஓதி அவர்கள் தூவிவிட்டு நபி அவர்கள் பயணமாகி விட்டார்கள். அங்கே நபி அவர்களுக்கு வகி கிடைத்த உடனே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்று சொன்ன உடனே அந்த ஐந்து ஆயத்துகளையும் எடுத்து ஓடிக்கொண்டு வந்து, ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்று சொன்னார்களே, அந்த நேரத்திலே ஹதீஜாமியார் அவர்கள் போர்த்தி விட்டு வரகத் பின் நௌஃபல் அவர்களிடத்திலே கூட்டிச் சென்றார்களே, அந்த இடத்திலே நீங்கள் நபியாக போகின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களை உங்களுடைய ஊரார் விரட்ட போகும்போது நான் இருக்க வேண்டும் அல்லவா என்ற அந்த முதிர்ந்த வயது முதிர்ந்த வரகத் பின் நௌஃபல் அவர்கள் சொன்ன போது, என்னை இந்த ஊர்வாசிகள் விரட்டுவார்களா? ஏனென்றால் மிக உயர்ந்த குணத்திலே உள்ளவர்கள் நபி அவர்கள். அல்லாஹ் முத்திரை குத்துகின்றான், நீங்கள் உயர்ந்த குணத்திலே இருக்கின்றீர்கள் என்று. அந்த நபி அவர்கள், என்னை விரட்டுவார்களா? ஆமாம், உங்களை விரட்டுவார்கள். இப்போது ஹிஜ்ரத்தின் போது நபி அவர்களை கொலை செய்ய வந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் அங்கே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து ஹிஜ்ரத் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது சாதாரண விடயம் மாதிரி தெரிகின்றது நமக்கு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஊரிலே நல்ல வசதி படைத்த ஒருத்தரை இந்த ஊரை விட்டு விரட்டினால் என்ன செய்வார் அவர்? நல்ல அன்புக்குரிய ஒருத்தர், நல்ல பாசமானவர், ஊரையே கட்டி காத்தவர், தனவந்தர், நல்ல தர்மம் செய்யக்கூடியவர், அவரை நம்முடைய ஊரை விட்டு விரட்டினால் ஊர்வாசிகள் என்ன நினைப்பார்கள்? யாரும் விரட்டுவார்களா? ஊரை விட்டு, வீட்டை விட்டு, ஊரை விட்டு, சொந்தத்தை, பந்தத்தை, சுற்றத்தை, உச்சத்தை, நண்பர்களை, சொத்துக்களை, சுகங்களை அத்தனையும் விட்டு விரட்டுகின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட தியாகம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொடிப்பதும் நினைத்து நினைத்து அதற்காக வேண்டி நாமும் தயாராக வேண்டும். அன்புக்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றோம், வாழ வரவில்லை, இந்த உலகத்தை விட்டு போக வந்திருக்கின்றோம், வாழ வந்திருக்கின்றோம். மரணமும் இரணமும் ஒவ்வொரு மனிதனையும், ஆணையும் பெண்ணையும், சிறியவர்களையும் பெரியவர்களையும், படித்தவர்களையும் பாமரர்களையும், ஆண்களையும் பெண்களையும், அரபியையும் அஜமியையும் எல்லோரையும் தேடி சுற்றிக் கொண்டிருக்கின்றது. மரணம் இரணம் முடியும் போது வருகின்றது. இரணம் எப்போது முடிகின்றதோ அப்போது மரணம் வருகின்றது. எனவேதான் இந்த மரணத்தை சுவைக்க நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். தியாகத்தோடு சென்றுவிட வேண்டும். அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக உண்டோம், குடித்தோம், ஆடைகளை அணிந்தோம், அழகு பார்த்தோம், உலகத்தை அனுபவித்தோம், திருமணங்களை முடித்தோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், பலாபலங்களை அடைந்தோம், இந்த உலகத்துடைய இன்பங்களை அனுபவித்தோம் என்று வாழ்ந்து விடாமல் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்க்கையை அமைப்பதுதான் தியாகம். அல்லாஹ் சொன்ன மாதிரி ஆண்களும் பெண்களும் வாழ்க்கையை அமைப்பதுதான் தியாகம். ஷைத்தான் விட மாட்டான். இன்ன ஷைத்தானை ஆயுதுகுமுல் ஃபக்ர வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, உங்களை நீங்க செலவழிச்சிடாதீங்க, உங்களுக்கு வறுமை வந்துடும், ஊரை விட்டு போயிடாதீங்க, பரவாயில்லை காலில் விழ சென்னாலும் விழுங்கோ, கும்பிட சென்னாலும் கும்பிடுங்கோ, அப்படி என்று ஷைத்தான் சொல்லுவான். இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றமாக அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை எடுத்து நடக்கும் போதுதான் தியாகத்தோடு நாமும் வாழ்ந்திருக்கின்றோம் என்று மறுமையிலே வெற்றி பெறலாம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரண விடயம் அல்ல ஹிஜ்ரத். இந்த முஹர்ரம் மாதம் முழுவதும் ஹிஜ்ரத்தை ஞாபகப்படுத்துகின்றது. இந்த ஹிஜ்ரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழரும் அழகான முறையிலே அல்லாஹ்வுக்காக வண்டி தியாகம் செய்தார்கள். மனைவி மக்கள், பெண் பிள்ளைகள், சுற்றம் முற்றம் சொத்து பத்துக்கள் அத்தனையும் விட்டு விட்டு வந்தார்கள் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எப்போது நபி அவர்கள் நாம் இருவரும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டி வரும் என்று சொன்னார்களோ, அந்த சொன்னதிலிருந்து ஹிஜ்ரத் செல்லும் வரை அவர்களுடைய வாசலை திறந்து வைத்திருந்தார்கள், மூடவே இல்லை. இதுதான் தியாகம், இதுதான் தியாகம். சொன்னார்கள், எல்லா பள்ளிக்கு வரக்கூடிய எல்லா வாசல்களையும் மூடிவிடுங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாசலை தவிர, ஏனென்றால் நான் சொன்னதிலிருந்து அவருடைய வாசலை மூடவில்லையே. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டாரே அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாசலை நீங்கள் மூடிவிட வேண்டாம், திறந்து வையுங்கள், மற்ற ஏனைய வாசல்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னார்கள். நபிமார்கள் யாரும் சுவர்க்கம் நுழைய முடியாது. நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கம் நுழையாதவரை. எல்லா நபிமார்களும் சுவர்க்கம் சென்ற பின்பு முதலாவதாக இந்த உம்மத்து சுவர்க்கம் நுழைவார்கள். அதற்கு முன்பாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கம் நுழையாதவரை இந்த உம்மத்திலே யாரும் சுவர்க்கம் நுழைய முடியாது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்கள். யாருடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்துக்காக வண்டி நிறைய தியாகங்கள் இருக்கின்றதோ அவர்கள் உயர்ந்த உயர்ந்த இடங்களிலே இருப்பார்கள் சுவர்க்கத்திலே. அன்புக்குரியவர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்றால் உன்னத கொள்கைக்காக உரமிக்க ஈமானுடன் பெற்ற தாயை, பிறந்த பொன்னாட்டை, உற்றத்தை, சுற்றத்தை திறந்த யாத்திரைதான் ஹிஜ்ரத் எனும் யாத்திரை. குஃப்ர் எனும் கும்பிட்டிலிருந்து ஈமானனும் ஒளியின் பால் சென்ற நிகழ்ச்சி தான் ஹிஜ்ரத் எனும் நிகழ்ச்சி. தீமையின் பிடியிலிருந்து நன்மையின் பால் சென்ற யாத்திரைதான் ஹிஜ்ரத்துடைய யாத்திரை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபௌர் குகையிலே நபி அவர்கள் போய் அங்கே மறைந்திருக்கின்றார்கள், மறைந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழரும் மறைந்திருக்கும் போது தோழர் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், மக்கத்து காபிர்கள் நம்மளை தேடி வந்து விட்டார்கள். இதோ அவர்களுடைய கால்களை குனிந்து பார்த்தால் நம்மிருவரையும் கண்டு விடுவார்கள் என்று சொன்னவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் இருவரும் அல்ல, நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான். அந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம். எனவே பயம், அவர்களுக்கு இந்த உலகத்தில் உயிர் சென்றுவிடும் என்ற பயம் அல்ல. இந்த ஈமானை, இஸ்லாத்தை, ஷரியத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை, ராகத்தை பூர உலகத்துள்ள எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லவா? எனவேதான் அன்புக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம், இரண்டும் சேர்ந்து தியாகம். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஆனால் இவர்களுடைய வீடுகளிலே பெண்களை அங்கே உயிர் போகும் அளவுக்கு அங்கே விசாரணை, தேடுதல், அங்கே அவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றார்கள். இரண்டு பக்கம் தியாகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையிலே இருக்கின்றார்கள், யாரும் பார்த்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை காப்பாற்றாமல் விட்டு விடுவானா? அங்கே சிலந்தி வலை பின்னுகின்றது சௌர் குகையுடைய வாயிலே, புறா முட்டை இடுகின்றது. ஒரு கவிஞர் சொல்லுகின்றார், சௌர் குகையே, கல் வாயே, என்ன விந்தை இது, என்ன ஆச்சரியம் இது, எங்கே அன்று எவ்வளவு ரகசியத்தை நீ மறைத்து வைத்திருந்தாய்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அங்கே எவ்வளவு ரகசியத்தை நீ மறைத்து வைத்திருந்தாய்? எங்கே நீ உளறி விடுவாய் என்றுதான் சிலந்தி உன்னுடைய உதடுகளை தைத்ததோ, எங்கே நீ உளறி விடுவாய் என்றுதான் சிலந்தி உன்னுடைய உதடுகளை தைத்ததோ. என்ன விந்தை இது, என்ன ஆச்சரியம் இது! யா அல்லாஹ், நீ எங்களை பாதுகாக்க நினைத்தால் இரும்பு கோட்டைக்குள் இருப்பதாக நினைத்து அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழரும் நிம்மதியாக இருக்கின்றார்கள். இரும்பு கோட்டைக்குள் இருப்பதாக நினைத்தபடி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தேடி வந்து உயிரை எடுக்க வந்தவர்களுக்கு ஒரு சிலந்தியின் வலையை காட்டி அவர்களுக்கு சதிவலை பின்னி விட்டாயே. சிலந்தியுடைய வலை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மிக இலகுவான ஒரு வீடு என்றால் சிலந்தியுடைய வீடு. அதை அழிப்பதற்கு ஆயுதமோ, அதை அழிப்பதற்கு ஆள்பலங்களோ எதுவும் தேவையில்லை, ஊதினால் உடைந்து விடும். இந்த சிலந்தியுடைய வலையின் மூலமாக அந்த மக்கத்து காவிர்களுக்கு சதிவலை பின்னினாயே. இறைவா, எங்களை நீ பாதுகாக்க நினைத்தால் படைப்பலமும் தேவையில்லை, சிலந்தியின் ஒரு வலை போதும் என்பதை நீ எங்களுக்கு காட்டிவிட்டாயுடைய குதிரத்தின் மூலமாக. ஊரை திறப்பதா, உல்லாச வாழ்க்கையை திறப்பதா, உள்ளத்தில ஊன்றி உள்ள ஈமானை திறப்பதா, அல்லது உயிரை திறப்பதா என்ற இக்கட்டான நெருக்கடியான அந்த நேரம் வந்தபோது எதையும் திறக்க தயார், மனைவியை திறக்க தயார், பிள்ளைகளை திறக்க தயார், ஊரை நாட்டை சொந்த இடத்தை சொத்துக்களை அத்தனையும் திறக்க தயார், ஈமானை திறந்து விட மாட்டோம், ஈமானை விட்டு விட மாட்டோம் என்று சென்ற யாத்திரை தான் ஹிஜ்ரத்துடைய யாத்திரை. எனவேதான் இந்த மஹர்ரம் மாதம், மஹர்ரம் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய தியாகத்தை நமக்கு காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்தில் என்ன தியாகம் இருக்கின்றது என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். துல்ஹஜ் மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அன்னை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை காட்டுகின்றது. ஆரம்ப மாதம் மஹர்ரம் உடைய மாதம், நம்முடைய முதலாவது வருட பிறப்பு முதலாவது மாதம் மஹர்ரம் உடைய மாதம். இன்ஷா அல்லாஹ் நாளை ஆரம்பிக்கலாம். நம்மிலே அநேகமானவர்களுக்கு இது என்ன மாதம் என்றே தெரியாது. அப்படி இருந்தால், இஸ்லாமிய மாதம் என்ன மாதம் என்று தெரியாது என்றால் நாம் என்ன தியாகம் செய்ய போகின்றோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி இருக்கின்றதா என்று பார்த்தால் மார்க்கத்தை படித்தவர்களை நாம் மதிப்பதே இல்லை. போதினால் என்ன கிடைக்கப் போகின்றது என்று நினைத்து படிக்க வைக்கின்றார்கள். இப்போதே கணக்கு போட்டு விடுவார்கள், என்னுடைய மகனை அப்படி இப்படி ஆக்கி இவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கின்றார், பலாபலன் அவருக்கு அடைய முடியவில்லை, அடுத்த நாள் நோயுற்று போகின்றார். மூன்று நான்கு மாடிகளை கட்டுகின்றார், தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஏழை வரி இல்லை, யாரையும் குடும்பத்தில் உள்ளவர்களை பார்ப்பதில்லை, பெற்றோரை பார்ப்பதில்லை, உற்றத்தாரை சொந்தத்தை பந்தத்தை எதையுமே சேர்ந்து நடப்பதில்லை. அவருடைய அனைத்து யோசனைகளும் வீடொன்று கட்ட வேண்டும் கட்டுகின்றார். கட்டி முடிய அவருக்கு நோய்வாய்ப்பட்டு வாயினால் பேச முடியாது, நடக்க முடியாது, எழுந்து நிற்க முடியாத நிலை. கடைசியாக ஆக கடைசி மாடியிலே கொண்டு போய் அவரை படுக்க வைத்திருக்கின்றது. பிள்ளைகள் தண்ணீர் தேவை என்றால் கூட கூப்பிட்டால் சத்தம் கேட்க முடியாத இடத்திலே வைத்து மூடி வைத்திருக்கின்றார்கள். இதற்குத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டீர்களா? மலையேறி கடல் தாண்டி கண்டங்கள் தாண்டி வெயிலிலே நலைந்து காய்ந்து மலையிலே நலைந்து பனியிலே உலர்ந்து நாய் விற்ற காசு குறைப்பதில்லை, வேப்பெண்ணை விற்ற காசு கசக்குவதில்லை என்று பணம் தேடும் தொழிலிலே குதிங்கால் முதுகிலே படும் அளவுக்கு ஓடி திரிந்தீர்களே. எந்த பிள்ளைகளுக்காக வேண்டி, எந்த மனைவிக்காக வேண்டி, எந்த சொந்த பந்தங்களுக்காக வேண்டி உயிரோடு இருக்கும் போதே அனுபவிக்க முடியவில்லையே. யாருக்கு ஓடுகின்றீர்கள்? துனியாவுக்கு பிரயோஜனமா, ஆகரத்துக்கு பிரயோஜனமா? ஒரு வீடு கட்டி முடிந்து வந்து இறங்குகின்றார், மகளுடைய திருமணமா அல்லது வீட்டை திறப்பதா, திறப்பு விழாவா? அதற்கு முன்னாடியே மரணம் வந்து விடுகின்றது. அங்கே பிள்ளைகள் மஷூரா செய்கின்றார்கள், எங்கே பாப்பாவை பழைய வீட்டில் வைத்துக் கொண்டு போறதா, புதிய வீட்டில் வைத்துக் கொண்டு போவதா? பிள்ளைகளுடைய மஷூரா முடியவில்லை, மேடம் தாயிடத்திலே கேட்க வேண்டும், அவள்தான் மஷூரா முடிவு செய்யக்கூடியவர். போகின்றார்கள், அம்மா பாப்பாவை எங்க வைப்பது, மையத்தை எங்க வைப்பது? இது பைத்தியமா? அவர் வாழ்க்கை நடாத்திய, அவர் வாழ்ந்த இடம் பழைய வீடு, புதிய வீடு ஓபன் பண்ணல, அங்க கொண்டு போயிடும் மையத்தை, மையத்தை கொண்டு போறதா புது வீட்டுக்குள்ள? சகுனம் சரியில்லை. அந்த மையத்து தானே இந்த வீடு கட்ட அத்தனை பாடுபட்டது. நல்ல காலம் பெட்ரூம்ல ஒரு 6 அடி தோண்டி பாப்பாவை அடக்குவோம் என்று சொல்லல பிள்ளைகள், சொல்லிருந்த பிள்ளைகள் அடக்கிறீப்பா உமா. எனவே என்ன நடக்குது? பழைய வீட்டிலிருந்து போகுது மையத்து. யாவருக்கும் இதுதான் முடிவு. அளவுக்கு உழைத்தால் போதும், ஒரு நாளைக்கு தொழுதுட்டு 9 நாளைக்கு மீன் தேடி போனா அல்லாஹ் கொடுப்பானா? ஒரு நாள் தானே தொழுதிருக்கிறோம், அதுவும் சும்மா சும்மா போறது, போகாட்டி சும்மாவது போகாட்டி மக்கள் கணக்கு எடுத்துருவாங்க, அவன் சும்மா கூட தொழுவில்லையாமே அப்படின்னு கணக்கு எடுத்துருவாங்க, அதனால போறது. இல்லாட்டி அதுவும் இல்லை. மீன் மீன் எல்லாம் நல்லா இழுத்து எடுத்துருவான் ரொம்ப தூரத்துக்கு, அப்ப எப்படி மீன் படும்? தொழுகணும், தொழுகை பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். நாளைக்கு நாம சாப்பிடுற மீன் இங்க ஓடிக்கிட்டு இருக்கும், யாரையாவது வலையில படும், யாராவது கொண்டு வருவாங்க, அதை நாம வாங்கி சமைச்சு அதுல நமக்கு அல்லாஹ் எழுதினதை மட்டும்தான் சாப்பிடுவோம். நடுத்துண்டா அல்லது வாளா அல்லது தலையா, அல்லாஹ் நாடினதுதான் கிடைக்கும். இவ்வளவுதான் மீன் சாப்பிடுவாருன்னா அவ்வளவுதான் சாப்பிடலாம், இவ்வளவுதான் இறைச்சி, இவ்வளவுதான் தண்ணி. 20 வருஷம் வாழ்றவர் 10 வருஷத்துல அவ்வளவுத்தையும் சாப்பிட்டாருன்னு சொன்னா இனி சாப்பிட இயலாத நிலைமைக்கு கொண்டு வந்து 20 வருஷம் உள்ளத்துக்கு வருவான் அல்லாஹ். எனவே அல்லாஹ் எழுதினதுதான் நடக்கும், எழுதாதது நடக்காது. அல்லாவை மறந்து யாரும் ஆண்களோ பெண்களோ அல்லாவை மறந்து வாழ்ந்துவிட வேண்டாம். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்க்கை அமைப்பது ரொம்ப ஈஸி, ரொம்ப இலகுவானது. கொஞ்சம் அன்பு வையுங்க. அல்லாஹ் தந்த கண்ணு, அலம் நஜ்அல்லஹு ஐனைன், ரெண்டு கண்ணை நான் தரலையா? அந்த கண்ணால பார்த்துக்கு திருவீங்களே, தொழுகாம நோன்பு வைக்காம நான் சொன்ன மாதிரி செய்யாம அந்த கண்ணால பார்த்துக்கு திருவீங்களே. ஒரு ஒரு முதலாளி தொழிலாளி கிட்ட சொல்றாரு, நீ சரியான டைமுக்கு வரணும், வரல. 2 நாள் பாக்குறாரு, 3வது நாள் பாக்குறாரு, வரல. ஆளை ஊட்ட அனுப்பிடுறாரு, நீங்க போங்க, சரி வராது. எவ்வளவு கோபம் வருது, சம்பளம் கொடுக்கற நான் டைமுக்கு வரலண்டா, எந்த வேலையில சரியா செய்யலன்னு சொன்னா எவ்வளவு கோபம் வருது. அப்ப அல்லாக்கு எவ்வளவு கோபம் வரணும்? அல்லாட வேலையெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் தந்ததெல்லாம் அனுபவிச்சுக் கொண்டு நாம நம்முடைய தாண்டம் இத்தனமாக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படியான வாழ்க்கையாக இருக்க முடியும்? தியாகம், தியாகம் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஜும்மாவுக்கோ ஆரம்பிக்கும் போதே ஒரு சப்பு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு சப்பையும் பார்த்து என்ன நினைப்பாங்க? வேற வேலையே இல்லையா கும்பங்களுக்கு, துனியாவில் துனியாதாரிகள் நினைப்பாங்க. கடைசி நேரத்தில் வருவாங்க சிலாக்கள் ஜும்மாவுக்கு, யாரும் கோபிச்சுக்க கூடாது. சில நேரம் நேரத்தோட வரவங்க இன்றைக்கு கொஞ்சம் பிந்தி வந்தீங்களாம், அதுக்காக வேண்டி அவங்களுக்கு சொல்றேன் நினைக்க வேண்டாம். எல்லா இடத்திலையும் சொல்லக்கூடிய உடையம்தான், ஜும்மா என்றால் நேரத்தோட வரணும். முதலாவது வாரவருக்கு ஒட்டகம் ஒன்று அறுத்து கொடுத்த நன்மை தெரியும் நமக்கு. இந்த ஜும்மாவிலெல்லாம் போய் இவங்கிற கதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு நினைக்கிறவங்க நரகத்தில ஷைத்தானுடைய ஜும்மாவை கேட்பாங்க. ஷைத்தானும் கொத்துபா ஓதுவான், ஷைத்தானும் கொத்துபா ஓதுவான். உங்களை நீங்க பழிச்சுக் கொள்ளுங்கோ, இன்றைய நாள் எனக்கு எந்த விதமான ஆட்சியும் இல்லை, அதிகாரமும் இல்லை, நீங்க உங்களை பழிச்சுக் கொள்ளுங்க சொல்லுவான் சைத்தான். ஏன் நான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க, ஜும்மாவுக்கு இவ்வளவு நேரத்தில் போறதா, கொஞ்சம் பொறுங்க சொன்னேன், நீங்க அப்படியே கொஞ்சம் சாஞ்சிங்க நித்திர போயிடுச்சு, நான் என்ன செய்யணும் கேட்பான் சைத்தான். நான் போவானா மட்டும் சொல்லலையே, ஹஜ்ஜிக்கா இவ்வளவோ வேலை இருக்குது, இப்ப செய்யணுமா அடுத்த அடுத்த வருஷம் செய்யுங்கள் என்று சொன்னேன். நானு செய்யவானா மட்டும் சொல்லலையே, அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் நமக்கு இருப்பதற்கு யார் உத்தரவாதம் தந்தது? இப்பதான 20ல் 40ல் 60ல் ஏன் தாயினை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதோ மலக்கள் மௌத் எப்படி வந்தார், எப்படி உயிரெடுத்தார் யாருக்கும் தெரியாது. மலக்கள் மௌத் வந்தாரா உயிரெடுத்தாரா ஏதால போனாரு வழி தெரியாது, புள்ள அசையல்ல ஆடல்ல உசும்பல்ல. எனவே போய் செக்அப் பண்ணி பாக்குறாங்க, புள்ள மௌத் ஆகி 4-5 நாள் ஆயிடுச்சு. பள்ளியில மையத்து செய்தி சொன்னா எத்தனை வயசுன்னு கேட்பாங்க, 60. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, அரை மணி தேலமாக இன்னா லில்லா சொல்லுவாங்க. ஏனண்டா இவர் எப்பவே போக வேண்டியவர், இன்னா லில்லாவிலே சொல்லிடுவாங்க. 20 இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி 2 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிருவாங்க. இவர் இருக்க வேண்டியவரு, வாழ வேண்டியவரு, இது மட்டும்தான் செய்வாங்க. எனவே பிறக்கும் போது பேரில்லை, பிறக்கும் போது பேரில்லை பாபா குழந்தை அப்படி இப்படி என்று பொதுவான பேர் சொல்லுவார்கள். இடையில பேர் வந்துடும், ஆனா திருமண அந்த பந்தத்தில் இணையும் போது பேரு அங்க மாப்பிள்ள பொண்ணு என்று பேரை எடுத்துட்டு இந்த மாப்பிள்ள பொண்ணு என்ற பேரை வச்சிருவாங்க. 3வது இடம் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் உடனே அசரத்தை குளிப்பாட்டியாச்சா அப்படின்னு கேட்க, மையத்தை குளிப்பாட்டியாச்சா, ஜனாசா வந்துருச்சா, ஜனாசா தொழுவிச்சாச்சா, ஜனாசா அடக்கம் செய்தாச்சா, ஹசரத்து மௌலவி என்ற பெயரே இல்ல. உங்களை சொன்னா கோவிச்சு கொள்வீங்க, என்ன சொல்றேன். இதோ இந்த நிமிடம் இந்த இடத்திலே என்னுடைய உயிர் போனால் நாளை இதே நேரத்திலே நான் கபரிலே இருப்பேன். உங்களில் யார் வந்து என்னுடைய கபரை, கபருக்குள்ளே என்ன நடக்கின்றது என்று யார் கேட்க முடியும்? என்னுடன் படுக்க முடியுமா? என்னுடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுக்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, திடீர் மரணம், அவுமௌதன் முஜிஹிஸா, திடீர் மரணம் வந்துவிடலாம். அந்த திடீர் மரணம் மெழுகுதிரி பத்துகின்றது, அதை ஊதிய உடனே அந்த மெழுகுதிரியுடைய வெளிச்சம் அதனுடைய அந்த நெருப்பு முடங்க அங்கே கால் கரண்டை காலிலிருந்து முடங்கால் வரைக்கும், முடங்காலிலிருந்து இடுப்பு வரைக்கும், இடுப்பிலிருந்து தோல் வரைக்கும், தோலிலிருந்து தலைக்கு வந்து அணைவதில்லை, ஊதிய மாத்திரத்திலே அணைந்துவிடும். இதே போன்றுதான் நம்முடைய உயிரும் போக போகின்றது. அல்லாஹ் நாடினால் நாடிய நேரத்திலே நாடிய இடத்திலே உயிர் பிரியும். இந்த உயிர் பிரிவதற்கு முன்பாக தியாகத்தை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த விருப்பத்தை நிறைவு செய்வதிலே நம்முடைய காலங்களை கழிக்க வேண்டும். அல்லாஹ் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அவன் புறத்திலிருந்து அவனுடைய அந்த கட்டளைகளை எடுத்து நடப்பவர்களுக்கு கொடுக்கின்றான், நல்லவர்களுக்கும் கொடுக்கின்றான், தீயவர்களுக்கும் கொடுக்கின்றான். அன்புக்குரியவர்களே, எலிக்கு உணவு கொடுப்பதும் உண்டு, கிளிக்கு உணவு கொடுப்பதும் உண்டு. அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு கிளிக்கு உணவு கொடுப்பதை போன்று கொடுக்கின்றான், ஆனால் அல்லாஹ்வை மறந்து வாழ்பவர்களுக்கு எலிக்கு கொடுப்பதை போன்று கொடுக்கின்றான். எந்த நேரம் அல்லாஹ் அவர்களை பிடிப்பான் என்பது தெரியாது. எனவேதான் 2 வாழ்க்கை, ஒன்று ஈமானுடைய வாழ்க்கை, மற்றொன்று ஈமானுக்கு மாற்றமான வாழ்க்கை. தியாகம் அல்லாஹ்வுடைய 50 கடமைகளை இவைகளை சுமையாக நினைக்காமல் சுவையாக நினைத்து ஆண்களும் பெண்களும், வயது வந்த ஆண்களும் பெண்களும் இந்த விடயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று யகூதி நசரானிகள் பச்சளம் குழந்தைகளிலிருந்து வாலிபர்கள் வயோதிபர்கள் என்று எல்லோரையும் ஈமானை விட்டு கலட்டும் முயற்சியிலே அவர்கள் அவர்களுடைய வேலையை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முந்தைய ஒரு காலத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இடத்திலே ஒரு அறையிலே தனித்திருப்பது கூடாத விடயம் என்று நினைத்து நாம் எல்லோரும் அதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தோம். ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தை ஒரு அந்நிய ஆடவரோடு தனிமையிலே இருக்க விட மாட்டாள். ஆனால் இன்று தாய் தந்தை இரண்டு பேருக்கும் நடுவிலே படுக்கின்ற அந்த பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளைகளோ இந்த நேரத்திலே தாய் தந்தையர்களை தாண்டியும் அங்கே பாவங்கள் நடைபெறுகின்றது. அந்த அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் அங்கே தொடர்பாகின்றார்கள். இன்டர்நெட் மூலமாக, போனிலே ஸ்கைப்பின் மூலமாக பலவிதமான விடயங்கள் மூலமாக சில பாவங்களை வெளிப்படுத்தக்கூடாது. ஆனால் வெள்ளம் தலைக்கு மேலே செல்லும் போது ஜான் என்ன மூலம் என்ன விடயங்களை தெளிவாக சொல்லித்தான் ஆக வேண்டும். பெற்றோர்கள், சில பெற்றோர்களுக்கு எதுவும் தெரியாது, பிள்ளைகள் கேட்கக்கூடிய அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்கின்றார்கள், பிள்ளைகளை பராமரிப்பதில்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த நாள் மஹர்ரமுடைய மாதத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாளிலே புதிதாக பிறக்கக்கூடிய அந்த புது வருடத்திலே 1435 இன்று, நாளை அது பிறந்தால் 1436, புதிய உலகமாக, புதிய வருடமாக, புது வாழ்க்கையாக, இஸ்லாத்துக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக என்னுடைய பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய உற்றத்தார்கள் சுற்றத்தார்கள், என்னுடைய மகல்லா, என்னுடைய ஊர், என்னுடைய பிராந்தியம், என்னுடைய நாடு, பூரா உலகமும் நிம்மதி சந்தோஷம் அடைய இந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக நாம் பின்பற்றுவதோடு மற்றவர்களுக்கு வெற்றி வைத்து உண்மையான தக்வாவுடைய வாழ்க்கையை இந்த உலகம் இன்பத்தை சுவைக்க வேண்டும், சுவத்தை 100க்கு 100 இன்பத்தை சுவைக்க வேண்டும் என்ற இந்த ஆசையோடு அவாவோடு இந்த தக்வா என்னும் இறையச்சத்தை ஒரு உலகத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய தியாக செம்மல்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பே ரஹ்மான், எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. கவலைகள், கஷ்டங்கள், நோய் நொடிகள், துன்பங்கள் அனைத்தையும் அகற்றி விடுவாயாக. உண்மைக்கு உண்மையாக வாழக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்கி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் எல்லோருடைய சிறிய பெரிய புதிய பழைய அனைத்து பாவங்களையும் மன்னித்திருவாயாக. உன்னை உள்ளும் புறமும் அஞ்சி வாழக்கூடியவர்களை எங்களை ஆக்கி விடுவாயாக. எங்களை மரணிக்க நீ நாடும் போது எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட புனிதர்களாக எங்கள் எல்லோரையும் மரணிக்க செய்திருவாயாக. கடைசி முடிவை நல்ல முடிவாக்கி தந்திருவாயாக. ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் கபூல் செய்திருவாயாக. எங்களை பெற்றெடுத்த அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. எங்களை பெற்றெடுத்து வளர்த்து எங்களை ஆளாக்கி இந்த நிலை காக்குவதற்கு எவ்வளவு கஷ்டங்களை சுமந்திருப்பார்கள் ரஹ்மானே. எங்களை பெற்றெடுப்பதிலே உயிர் போகும் தருவாயில் இருந்து எங்களது தாய் எங்களை ஈன்றெடுத்திருக்கின்றார் ரஹ்மானே. அந்த தாய்க்கு நாங்கள் என்ன ஹிதுமை செய்தாலும் போதாது. எனவே அந்த தாயுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக, அந்த தந்தையுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. எங்களுக்கு உணவு தராமல் அந்த தாய் உண்ணுவதில்லையே ரஹ்மானே. எங்களுக்கு ஆடை அணிந்து அழகு பார்க்காமல் அந்த தாய் ஆடை அணிவதில்லையே. எங்களை தூங்க வைக்காமல் அந்த தாய் தூங்குவதில்லையே. அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சீதவிகளுக்கு உயர்ந்த ஜன்னத்தை சுவர்க்கத்தை கொடுத்திருவாயாக. எங்களை, எங்களுடைய சகோதர சகோதரிகள், அண்டை அயலவர்கள், முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்திருவாயாக. உன்னை அஞ்சி வாழக்கூடியவர்களாக எங்களுடைய நாட்டு மக்களை ஆக்கிடுவாயாக. எங்களை ஆளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உன்னை பயப்பட்டு எங்கள் மீது இரக்கம் இருக்கக்கூடியவர்களை ஆட்சியிலே அமர்த்தி விடுவாயாக. எங்கள் மீது இரக்கம் இல்லாத, உன்னை பயப்படாதவர்களுடைய ஆட்சிகளை பிடுங்கி எடுத்து விடுவாயாக. அவர்களை கேவலப்படுத்தி விடுவாயாக. அவர்களை சின்ன பின்னப்படுத்தி விடுவாயாக. இந்த நாட்டுடைய தலைமையாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டுடைய கடைசி தொண்டனாக இருந்தாலும் சரி, ரப்பே ரஹ்மானே, உன்னை பயந்து எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு அந்த ஆசனங்களை கொடுத்து விடுவாயாக. முழு மனித சமுதாயத்துக்கும் ஹிதாயத்தை நசீவாக்கிடுவாயாக. முஸ்லிம்களை அழிக்க ஒழிக்க திட்டம் தீட்டுபவர்களுக்கு ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்தை நசீவாக்கிடுவாயாக. இல்லை என்றால் அவர்களுடைய கால்களை ஆட்டங்கொள்ள வைத்திருவாயாக. அவர்களை அழித்து சின்ன பின்னப்படுத்திருவாயாக. அவர்களுடைய வீடுகளை எரித்து சாம்பலாக்கி விடுவாயாக. அவர்களுடைய எண்ணங்களை, அவர்களுடைய சிந்தனைகளை தவிடுபொடியாக்கி விடுவாயாக. எந்த உலகத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்திருவாயாக. ரப்பே ரஹ்மானே, தியாகம் செய்து தியாக செம்மல்களாக இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடுவாயாக. உன்னுடைய நல்லவர்கள், வல்லவர்கள், நாதாக்கள், அன்பியாக்கள், சிவதாக்களின் கூட்டத்திலே எங்களையும் எழுப்பி உயர்ந்த ஜன்னத்தை, ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை எங்கள் எல்லோருக்கும் தந்திருவாயாக. இந்த மஹல்லாவை, இந்த மஹல்லா வாசிகளை, ஆண்களை, பெண்களை, இந்த பள்ளியை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள், பூரா உலகத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களையும் பரிபாலனம் செய்யக்கூடியவர்களையும் கபூல் செய்து உயர்ந்த தரஜாக்களை அவர்களுக்கும் கொடுத்திருவாயாக. ரப்பே ரஹ்மானே, அவர்களை தவறிலிருந்தும், குற்றங்களிலிருந்தும், பாவங்களிலிருந்தும் நீ பாதுகாத்து அவர்களுக்கு வழிகாட்டி விடுவாயாக. ரப்பே ரஹ்மான், எங்கள் எல்லோருடைய கடைசி முடிவை நல்ல முடிவாக்கி தந்துருவாயாக. வா ஆகிர தவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்து